உயிரினங்களில் மாற்றங்கள் எவ்வாறு ஆகின்றது என்ற நிலையும், ஒரு கர்ப்பமாக இருக்கும் மற்ற உயிரினங்களில் மற்றொன்று உயிரினங்கள் இது துரத்தி வரப்படும் போது அந்த உணர்வினை நுகரும் போது அந்த கருவுக்குள் இருக்கும் மற்ற உயிரினங்களின் மற்ற உணர்வுகள் இதுக்குள் பதிந்த பின் இது ஒட்டிய பின் அந்த கருவுகளிலேயே, இப்போ ஒரு குரங்கினம் என்றால் அந்த குரங்கினங்களில் எத்தனையோ மாற்றங்கள் உண்டு. இதே போல மற்ற உணர்வுகள் மற்ற மிருக இனங்களிலும் மற்றொரு மிருகம் இதை துரத்தி வரும்போது அதை உற்று பார்க்கும் போது அந்த கர்ப்ப நிலைகளில் இதே போல உணர்வுகள் படப்பட்டு பரிணாம வளர்ச்சியிலும் அவனுடைய வளர்ச்சி தொடர்களும் எவ்வாறு வருகிறது என்று, மாற்றங்கள் உருமாற்றங்கள் எவ்வாறு உருவாகிறது என்று. இன்று நாம் மனிதர்களாக இருக்கும் நாம் ஒரு ஊனமிட்ட குழந்தையை கர்ப்பமாக இருக்கும் இந்த தாய் அது உற்று கூர்மையாக அந்த சேமத்தை விசாரித்து அதனுடைய குழந்தையின் நிலைகளை பறிவு கொண்டு அந்த உணர்வினை அறியும் தன்மையில் அந்த உணர்வை நுகர்ந்து விட்டால் அந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது ஊனமான குழந்தைகளாகவும் மாறும். இதைப்போல கருவிலே வளரும் இந்த உயிரினம் தாய் கவரும் உணர்வின் தன்மை எவ்வாறு விளைகிறது என்று கீதையிலே கண்ணன் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு உபதேசித்தான். இந்த கண் தான் மற்ற உணர்வினை நுகர்ந்து அந்த தாய்க்கு இந்த உணர்வை கொண்டு இயக்கினாலும் கருவிலே வளரும் சிசுவுக்கும் இந்த உணர்வின் தன்மை பதிவாக்கி அந்த உணர்வில் பதிவான பின் இந்த கண்ணால் பதிந்த நிலைகள் தான் அந்த உணர்வின் நிலையால் அந்த உணர்வுகள் இயக்க தொடரப்படும் போது அந்த அறிவின் தன்மை எங்கே வருகிறது என்ற நிலையை தெளிவுபடுத்துவதற்கு யாசகர் இதனை கண்ணும் உணர்வின் இயக்கங்களை தெளிவாக காட்டி நாம் இந்த உயிர் பரிணாம வளர்ச்சி வளர்ந்து வந்த நிலைகளிலும் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்த மனிதனின் நிலைகளிலும் இவ்வாறு ஊனமுறும் குழந்தைகளும் உருமாற்றங்கள் பெறுவதும் இவ்வாறு வளர்ந்து வந்த நிலைகளை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றார். ஆனால் உங்களுக்கு எளிதாக சொல்லுகின்றேன், அதை காட்டுக்குள் இருக்கும் ஒரு புலி அது கர்ப்பமுற்றிருக்கப்படும் போது அது நோய்வாய்ப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் தன் இறைக்காக வெறும் மானை பார்த்து உற்று பார்த்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அது அடிபட்டு அது நகர முடியாத நிலைகள் இருக்கப்படும் போது இது கர்ப்பமாக இருக்கின்றது, தன் இறைக்காக வேண்டி எண்ணி பார்க்கின்றது. ஆனால் மானின் உணர்வே எண்ணி எண்ணி தன் கண்ணால் பார்க்கப்படும் போது அந்த உணர்வுகள் அந்த புலியின் கருவிலே விளையப்படும் போது இந்த உணர்வுகள் இந்த புலிக்கும் மானுக்கும் உண்டான வித்தியாசங்கள், இது ஏக்கத்தால் தன் இறைக்காக இயங்குகின்றது. அந்த உணர்வின் சத்து இந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்களில் இது இணைக்கப்பட்டு அது எவ்வாறு விளைகிறது என்றதே இப்ப உங்ககிட்ட லேசா சொல்றேன். என்னை பட்னியா போட்டு அதை பார்க்க சொன்னார், அங்கிட்டு நகல உடல. ஏன்னா அதாவது உயிரினங்களில் தான் நுகர்ந்தறிந்த உணர்வுகள் கண்ணால் பார்த்த உணர்வுகள் நுகர்ந்த உயிர் தனக்கு உணர்வாக அலையப்பட்டு உணர்வை அந்த உணர்வின் அறிவாக இயக்கப்பட்டு உணர்வு உடலுக்குள் பயந்த பின் கருவிலே வளரும் சிசுகளுக்கு இது எவ்வாறு அது ஒட்டுமை போன்று அது உணர்வுகள் இயக்கப்படுகிறது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார். இன்று விஞ்ஞான அறிவில் நாம் எத்தனையோ உண்மைகளை நாம் அறிகின்றோம். ஆனால் மெய்ஞானிகள் இதை ஆரம்பத்தில் எத்தகைய நிலைகள் கண்டுணர்ந்து தன் புலனறிவாலேயே உணர்வின் ஆற்றலை தனக்குள் பருகி அவர்கள் பெற்றுக் கொண்டார் என்ற நிலையும், எமது குருநாதர் எனது புலனறிவுக்கு ஊட்டச்சத்தை ஊட்டி அந்த புலனின் நிலைகள் கொண்டு இதை உற்று பார்த்து அந்த உணர்வின் செயலாக்கங்களை எவ்வாறு என்று அறியும்படி செய்தார், அந்த அனுபவத்தை தான் சொல்லுகின்றேன். நான் கல்வி அறிவற்றவன். குருநாதன் உணர்வின் வலுபெற்று அந்த உணர்வின் துணையால் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மைதான் அனைவரும் நீங்கள் இதை அறிந்து கொண்டால் நமது சாஸ்திரம் எத்தகைய நிலைகள் மெய் உணர்வை உணர்த்தியுள்ளது, மகாபாரதமோ ராமாயணமோ கந்தபுராணமோ சிவபுராணம் இவை அனைத்தும் அதில் உண்டான உண்மைகள் சாஸ்திரம் மெய் என்ற இந்த உண்மையை உணர்ந்தால் மனிதன் அந்த ஞானிகள் சென்ற பாதையில் இன்றும் உயிருடன் முன்றி ஒளியின் சரீரமாக நிலை பெறுவது பின்னும் அடுத்து பிறவியற்ற நிலைகள் நாம் பெற முடியும் என்பதற்குத்தான் நமது குருநாதர் இதனை தெளிவாக உருவாக்கப்பட்டு இறைக்காக தேடினாலும் புலியின் உணர்வுக்குள் மானை இயங்கி இது இறைக்கு செல்லவில்லை, அதே கண் கொண்டு பார்த்து அந்த ஏக்கத்தின் உணர்வு கருவிக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை அந்த புலியின் உணர்வுக்குள் படப்பட்டு இந்த உணர்வு அதனுடைய ரூபங்கள் எப்படி மாறியது என்று காட்டுகின்றார். அதே உணர்வுடைய நிலைகள் அது குட்டி ஈனும் அது குட்டி போடும் வரையிலும் என்னை அந்த இடத்தை விட்டு நகர செல்லவில்லை. ஆக அதனுடைய உணர்வும் வளர்ச்சியும் இங்கே அமர்ந்து அதை தியானிக்கும்படி செய்தார். அவருடைய உணர்வலைகள் எவ்வாறு பதிகின்ற இப்ப ஜோசியக்காரர் பாக்குறாங்கல்ல, அவருடைய உடலை நுகர்ந்தறிந்து நீங்க என்னென்ன நினைச்சிட்டேன்னு சொல்றாங்க. இதை போலதான் அந்த உணர்வின் இயக்கமும் அதனுடைய அலைகள் எவ்வாறு தொடர்ந்து இருக்கிறது என்ற நிலையை தெளிவாக தெளியும்படி அங்கே ஊட்டினார். பின் இந்த உணர்வு அது அதிகமாக தன் வித்தின் தன்மை பட்ட பின் இந்த மான்கள் இடும் மூச்சாலையின் அது உடலிருந்து வெளிப்படும் உணர்வலைகள் இந்த புலியின் உணர்வுக்குள் எப்படி அணைகின்றது, அந்த சுவாசித்த உணர்வுகள் அது ரத்தத்துடன் கலந்து அது வரும்போது அதன் கருவிலேயே வளையக்கூடிய அந்த சிசு இந்த புலியின் ரூபம் மாறி மானின் நிலைகள் எவ்வாறு இணைகின்றது, இரண்டும் கட்டான அது வளைகின்றது என்ற நிலையை நேரடியாக தெரியப்படுத்தினார். இன்று நாம் பார்க்கலாம், சில குழந்தைகளுக்கு ஆட்டுத்தலை இருந்தது, தலை இருந்தது, மனித உடல் இருந்தது என்று. சில இப்ப தற்சமயத்தில் கூட ஏதோ ஒரு இது வந்து மனிதனுடைய தலையும் மற்ற உடலும் இவ்வாறு இருந்தது என்று கூட போட்டிருப்பார். இதே போல ஏக்கத்தின் உணர்வுகள் பெறும்போது இவ்வாறு தான் கருவுக்குள் விளைகின்றது என்ற